ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 4. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். யதாஹினி திந்திரியார்த்தேஷோ ந கர்மஷு அனுசஜ்ஜதே சர்வசங்கல்பசந்நியாசீன் யோகாருத்தஸ்ய ததுச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெயம். எப்பொழுது ஒருவன் பலநோக்கு செயல்களிலும் புலநுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ, அப்பொழுது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகின்றான். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் வேனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதே பாஷாத தேசதாரிணிம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ணப்ரேம ப்ரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நம்மே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதிம் கோபேச கோபிகா காந்தரதா காந்த நமோஸ்துதிம் தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவிம் பிரணமாமி ஹரிப்ரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 4 இருக்கும். நம்ம நேற்று பேசினதுபடி தினமும் ஒரு பகவானுடைய பல பல அவதாரங்கள் இருக்கின்றன. அதில் தினமும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். நேற்று குமாரர்களுடைய அவதாரங்களை பற்றி நம்ம பேசினோம். இன்றைக்கி வந்து பகவானுடைய வராக அவதாரத்தை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பேசலாம். வராகதேவர் பன்றியனோட உருவத்தில் தோன்றினார். பன்றி அப்படிங்கிறது மலஜலத்தை உண்டு கொண்டு ரொம்பவும் கீழ்த்தரமான ஒரு விலங்கினம். அப்படியே ஒரு பன்றியை பார்த்தா யாரும் ரசிக்கக்கூட மாட்டார்கள். பன்றியை சாப்பிட்ற இடத்துக்கே பக்கத்தில் நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அது மலஜலத்தில் கழிக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியது, அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். இருந்தாலும் பகவான் வந்து எப்போ வந்து ஒரு பன்றியனுடைய வராக மூர்த்தியாக அவதாரம் செய்தாரோ அவரை வந்து எல்லோரும் வணங்குகின்றனர். ஏன் அப்படின்னா திவ்யமானவர். பகவான் எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துக்கொள்வார். அவர் சொல்வதை போல், பகவான் சொல்வதை போல், எல்லா உயிரினங்களுடைய ஜீவராசிகளிலும் இருக்கார். எல்லாமே எல்லா ரூபத்தையும் அவரால் எடுக்க முடியும். ஏன் பன்றியனுடைய உருவத்தை எடுத்தார் அப்படின்னா, பன்றிக்கு வந்து என்ன ஒரு விசேஷ தன்மை இருக்குது அப்படின்னா, பன்னிக்கு வந்து நிலத்துலேயும் இருக்கும், அது ஜலத்துலேயும் வந்து அதால் இருக்க முடியும். தண்ணிக்குள்ளேயும் வந்து அது இருக்க முடியும், அதே மாதிரி வந்து நிலத்துலேயும் அதால் வந்து இருக்க முடியும். அதனால தான் பகவான் என்ன பண்ணார், பன்றியனோட அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், பகவானால் முடியாத விஷயம் எங்கள் எதுவுமே வந்து கிடையாது. இந்த அசுரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு மாயாஜாலத்தை செய்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு பல பல விஷயங்களையும் வந்து செய்கின்றார். ஆனால் பகவானால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும். எந்த பகவானால் முடியாது அப்படிங்கிறத வந்து வேலைக்கே வந்து இடம் கிடையாது. அப்படியே பகவானுடைய திவ்யமான வந்து ஒரு திருவிளையாடல், வராகதேவருடைய திருவிளையாடல். ஒரு நாள் நம்ம நேற்று பேசினது போல பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணுறார், சனத்குமாரர்களுக்கு மக்கள் தொகையை உருவாக்குங்கள், உண்டாக்குங்கள் அப்படின்னு சொல்ல பொழுது இந்த குமாரர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நாங்கள்லாம் வந்து பக்தி பாதையில் ஈடுபட போகிறோம், நாங்கள் வந்து இந்த பௌதிக செயல்களில் ஈடுபடுவது எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவர் விட்டு விடுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் மனுவையும் சுயம்புவ அம்மனையும் சத்தரூபா அப்படிங்கிற இரண்டு பேரை வந்து பிரம்மதேவர் படைப்பார். அப்படி படைக்கும் பொழுது இந்த இரண்டு பேர்களும் வந்து ரொம்பவும் அருமையான ஒரு புத்திரர்கள். இந்த மனு என்ன பண்ணுவார், படைத்த உடனேயே வந்து தகப்பனார்கிட்ட வந்து மிகவும் வந்து மரியாதையுடன் வந்து கை கூப்பி வந்து கேட்பார், தந்தையே உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்பார், எங்களுக்கு என்ன கட்டளை என்ன சேவை செய்வது அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவருக்கு அவர்களுடைய அடக்கத்தை பார்த்தும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்தும் பிரம்மதேவருக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம். அப்போ இதுதான் வந்து இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அப்பாட்ட வந்து நல்லபடியாக வந்து பழக வேண்டும், இப்போ அந்த அப்பா என்னென்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும். அதுபோல் இங்கே சுயம்புவ மனு என்ன பண்ணுறார், உடனே வந்து தகப்பனார்கிட்ட வந்து சரணடைகின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு என்ன கட்டளை அப்படின்ட்டு. அதே போல் எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தன்னடக்கத்துடன் ஒரு தகப்பனார்கிட்ட இருக்கானோ அப்போ வந்து தகப்பனாருக்கு குழந்தைகள் மேலே அலைபுரியாத ஒரு அன்பும், அவர் வந்து என்ன பண்ணுவார், தகப்பனார் வந்து அப்பா என்ன பண்ணுவார் வந்து அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை குழந்தைகளுக்கு வழங்குவார். அதே போல் குருநாதர்கிட்டமும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா வந்து அன்போடையும் தன்னடக்கத்தோடையும் இவர்கள் எப்படி சுயம்புவாமன்னு பிரம்மாதேவர்கிட்ட நடந்து கொண்டார்களோ அதுபோல் வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு குருநாதர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா தன்னடக்கத்துடன் அவரிடம் பழக வேண்டும். அவர் தன்னடக்கத்துடன் பழகினாலே அவருக்கு குருக்கு என்ன மனதில் வந்து மிகவும் பிரியத்தை ஏற்படுத்தும். அப்படி பிரியத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் அப்போ தான் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். அதுபோல் பிரம்மதேவர் வந்த சத்தரூபாவையும் மனுவையும் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துட்டு சொல்கிறார், நீங்கள் வந்து உலகத்துக்கு பூலோகத்துக்கு சென்று அங்கே மக்கள் தொகையை அதிகப்படுத்துங்கள் உண்டாக்குங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அப்போ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு என்ன பண்ணுறார், பிரம்மதேவர்கிட்ட சரி என்று சொல்கிறார். அப்படி சொன்னதுமே அப்படி பார்க்குறாரு சுயம்புவா மனு பார்க்குறாரு, அங்கே பூமியே காணா, என்னடா பூமியே காணா, இங்கே போயிட்டு நம்ம எப்படி மக்கள் தொகை வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் இருந்தால் தானே அங்கே வந்து வியாபாரமே செய்ய முடியும், ஒரு இடத்துக்கு போகிறோம் வியாபாரம் செய்யணும் நம்ம, அந்த ஊரே இல்லைன்னா எப்படி வியாபாரம் செய்ய முடியும். அதுபோல் வந்து மனு மகாராஜர் சொல்கிறார் பிரம்மதேவர்கிட்ட, தகப்பனாரே அங்கே வந்து அந்த பூமியே கிடையாது, அங்கே பூமி இருந்தால் தான் எங்களால் வந்து மக்கள் தொகை உண்டாக்க முடியும், அங்கே பூமியே இல்லை, அதனால் நீங்கள் வந்து பூமியை மேலே எடுத்து வருவதற்காக, பூமி வந்து கர்ப்பகா ஓஷனில் கிடக்கிறது, அதை வந்து பூமியை எடுத்துகிட்டு மேலே எடுத்துவதற்காக முயற்சி செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மதேவரும் பார்க்குறாரு, என்னடா அது, எப்போவுமே வந்து அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டு கொள்வார்கள், எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலை, அப்படி அசுரர்களும் தேவர்களும் தண்டை போடுவாங்க, ஆனால் இந்த தடவை என்ன பண்ணால் அசுரன் இந்த ஹிரண்யாக்ஷன் நேற்று நம்ம பார்த்தது போல் வாயில் காப்பாளர் ஜெயன் அண்ட் விஜயன் இந்த நான்கு குமாரர்களை வந்து சாபம் விட்டார்கள், ஜெயன் விஜயன் இங்கே ரெண்டு பேரும் வந்து பூலோகத்துக்கு போய் அங்கே அசுரர்களாக பெறுங்கள் அப்படின்ட்டு நேற்று வந்து பார்த்தோம் நம்ம சாபம் விடுது. அப்போ இந்த அசுரர்கள் முதல்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணான், ஹிரண்யாக்ஷன் அவன் அந்த பூமியே எடுத்துன்னு போயிட்டு ஒழிச்சு வச்சுட்டான், அவ்வளோ சக்தி அவன்கிட்ட வந்து இருந்துச்சு. அப்போ பார்க்குறாரு பிரம்மதேவரை, என்னடா இவ்வளோ நாள் எப்பவும் சண்டை தான் போட்டுக்குவாங்க, ஆனால் இன்றைக்கி என்ன பூமியை தூக்கிட்டு போய் வச்சுட்டான் இந்த அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் ஒரு நிமிஷம் உட்கார்றாரு. அப்படி உட்காந்துட்டே சொல்கிறார், படைத்தவன் ஈஸ்வரன் இருக்கான் பகவான் விஷ்ணு, அவரே வந்து வழி நடத்தட்டும், பூமியே காணா போச்சு, இதை எப்படி மேலே எடுத்துகிட்டு வருவதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து தியானத்தில் உட்காரார். அப்போ எப்போ தியானத்தில் உட்காந்தாரோ உடனே வந்து பட்டனு வந்து என்ன பண்ணுறார், பகவான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரமான வராகமூர்த்தி அவதாரம் வந்து பிரம்மாவோட மூக்கிலிருந்து ஒரு சின்ன கடுகு பெருசு வந்து வரார் பட்டுனு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு வந்து எப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சோ அப்போ உடனே என்ன எங்கே போனார் அப்படின்னா வந்து பகவான் விஷ்ணுடம் தான் போனார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து பல விதமான பிரச்சனைகளை வரும், பிரம்மதேவருக்கே பிரச்சனை வரும்பொழுது நமக்கு வராது அப்படிங்கிற எப்படி சொல்ல முடியும், நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானிடம் சரணடைந்தார், பகவானை பற்றி தியானித்தார், பகவானிடம் வந்து வழி தேடினார். அதுபோல் நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ அப்போ பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து அடைய வேண்டும், பகவானிடம் சரணடைந்து அதற்கு எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டும். அதுபோல் இவர் எப்போ பிரம்மதேவர் வந்து உடனே வந்து பகவானை நினைத்தாரோ உடனே என்ன பண்ணுறார், அவருடைய மூக்கிலிருந்து ஒரு சின்ன கடுகு பெருசு வந்து வரார். அப்படி வந்துட்டு வந்ததை இன்னும் கடுகு சைஸ் தான், ஆனால் வந்து பட்டுன்னு வந்து ஆகாசத்தில் அப்படியே பறக்கிறார். அப்படி பறந்துட்டு அவருடைய உருவம் வந்து அப்படியே பல பயங்கரமாக வந்து அவருடைய உருவம் அதிகரித்து கொண்டே போகிறது. பிரம்மாதேவரும் பார்த்து வந்து ஒரு நிமிஷம் சொக்கி போயிடுறார். என்னது, என்னுடைய மூக்கில் இருந்து தானே ஒரு சின்ன கடுகு பெருசு தானே வந்து வந்தார் இவர், இது என்னடானா இவ்வளோ பெருசு மலை மாதிரி வந்து இவ்வளோ ஹிமா வந்து இமயமலை மாதிரி வந்து பெருசாக ஆகிட்டே போகிறாரே, இவர் யார், அவர் விஷ்ணுவாக இருப்பாரோ அப்படின்ட்டு வந்து யோசித்தார்கள். வந்து ஆச்சாரியர்கள் சொல்கின்றார்கள், வராகமூர்த்தி எவ்வளவு பெருசாக இருந்தார் அப்படின்ட்டு. எப்படி வந்து பன்றிக்கு வந்து குழம்பு இருக்கும், கால் இருக்கும், அந்த காலுக்கு நடுப்புற இமயமலையை நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா கணா கணா கணான்னு சத்தம் வந்துச்சான். இமயமலை எவ்வளோ பெருசு, அந்த மலையை தூக்கி இந்த வராகமூர்த்தி ஒன்று பன்றியினுடைய காலுக்கு நடுப்புற நீங்கள் ஒரு சின்ன வச்சிங்க அப்படின்னா அது கணக்கணன்னு சவுந்தம் வந்துச்சான் அப்படின்னா, அவரோட காலே வந்து இமயமலை பெருசு இருக்குது அப்படின்னா அவரோட கால் எவ்வளோ வந்து அவருடைய திருவடியாக அவ்வளோ பெருசு இருக்குன்னா அவருடைய கால் அவருடைய உடம்பு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே வந்து யோசித்து பார்த்து கொள்ளலாம். அந்தளவு ஒரு பெரிய உருவமாக வந்து அவதாரம் எடுத்து வராக பெருமாள் வந்து வருகிறார். அப்படி வரும் பொழுது இந்த பிரம்மதேவர்கள் எல்லாமே வந்து இவர் யார், விஷ்ணுவாக இருப்பார்களோ அப்படின்ட்டு யோசித்த உடனே பகவான் என்ன பண்ணுறார், பயங்கரமான ஒரு சத்தத்தை வந்து எக்கோ வந்து அப்படியே உரும்புறார். அப்படி வந்து பயங்கரமான ஒரு சத்தத்தை வந்து கொடுக்கிறார். அப்போ சத்தத்தை கொடுக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளிலும் அந்த சத்தம் வந்து ஒரு மங்களகரமான ஒரு சத்தம் எல்லா இடத்துக்கும் போனதும் எல்லா தேவர்களும் தேவிகளும் வந்து பிரம்மதேவர்கள் எல்லாருமே உணர்ந்து கொள்கிறார்கள், இது வந்திருக்கிறவரது விஷ்ணு அப்படின்ட்டு வந்து வந்து நினைத்து கொள்கிறார்கள். அப்புறம் உடனே என்ன பண்ணுறார், வராகதேவர் கர்பாகா ஓஷன் வந்து கர்பாகா கடலில் வந்து அப்படியே குதிக்கிறார். எப்படி ஒரு யானை வந்து ஒரு கடலுக்குள்ளே குதிச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் தண்ணிகளை பீச்சு அடிக்கும், அது வந்து ஒரு கடலையே ரெண்டாக பிளப்பது போல் இருக்குமோ அதுபோல் வராகதேவர் என்ன பண்ணுறார், அவ்வளோ பெரிய உருவத்தோடு வந்து அதுக்குள்ளே கர்பாகா கடலுக்குள்ளே வந்து பயங்கரமாக சப்தத்தோடு குதிக்கிறார். அப்படி குதித்த உடனே வந்து என்ன பண்ணுறார், கடல் தேவனான கடவுள் தேவன் வந்து சொல்கிறார்கள், எங்களை வந்து பிளந்து விடாதீர்கள், நீங்கள் குதிப்பது பயமாக இருக்கின்றது, அவ்வளோ சத்தத்தோடு வந்து பயங்கரமாக வந்து குதிக்கிறார். அப்படி குதித்த உடனே இந்த கடல் எங்கேவோ பிரிந்து விடுமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வருகின்றது அப்படின்ட்டு குதிக்கிறார். பயங்கரமாக குதிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவருடைய உடம்பில் நிறைய மயிரெலாம் வந்து அவரோட மேனியில் வந்து முடியெல்லாம் வந்து நிறைய இருக்குது, அந்த முடியில் வந்து தண்ணிகளை குதிச்சதோட அந்த முடியோட சேர்த்து அப்படியே பயங்கரமாக உழுக்கிறார். வந்து உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் வந்து அவருடைய சரணாமிரதமாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அடிக்கிறது. அப்படி அடித்த உடனே தேவிகள் தேவர்கள் எல்லாருமே பயங்கரமாக மகிழ்கின்றனர். அப்படி உடனே அந்த மங்களகரமான வந்து தண்ணி தெளித்த உடனே எல்லாருக்கும் பயங்கிற ஆனந்தம். உடனே என்ன பண்ணுறாரு, பண்ணி என்றைக்கும் வந்து அதுக்கு வந்து இந்த சுவாசம் வந்து அதுக்கு நல்லா இருக்கும், அந்த மூக்கு பிடிக்கிற திறமை வந்து நம்மளாம் சொல்லாமல் யாருன்னா நல்லா சமைச்சிருக்காங்கன்னா, ஏ நல்லா சமைச்சிருக்காங்கப்பா, ஏதோ சமைச்சிருக்காங்க போல ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் முகர்ச்சி வந்து அவருக்கு வந்து நுகர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும் பன்றிக்கு. அப்போ வந்து எங்கே வந்து இந்த உலகம் கிடைக்கிறது, பூமாதேவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை வந்து மூக்கன் வழியாக நுகர்ச்சியில் எங்கே இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு உடனே எப்படி ஒரு யானை வந்து ஒரு தாமரை வந்து கொஞ்சம் கூட வந்து கஷ்டப்படாமல் அப்படி தூக்குமோ அதுபோல் இந்த உலகத்தை என்ன பண்ணுறார், இந்த பூமியை அவருடைய கொம்பின் வழியாக மேலே அப்படியே தூக்கி அப்படியே நிப்பாட்டுகிறார். அப்படி நிப்பாட்ட உடனே தேவர்கள் தேவிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு ஆனந்தில் ஜெயா 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 ஜெயன் அப்படி மலர்களை தூவுகின்றனர். எல்லாரும் மத்தளங்கள்லாம் வாசித்து கொண்டு பயங்கரமாக பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு எல்லாரும் ஆடுத பாடுதல்ல பயங்கரமாக அற்புதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் வந்து பயங்கரமாக இந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை இன்ன வரைக்கும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஜென்ம கர்மச்சமே திவ்யம் இவம் ஏ வேதி தத்துவதகான் நம்ம நேற்று சொன்னது போல் பகவானுடைய திருவள்ளிடல்கள் பயங்கரமான ஒரு திவ்யம். அப்படி தேவர்கள் தேவிகள் எல்லாமே வந்து பகவானை பற்றி பிரார்த்தனிக்கின்றனர். அப்படி வந்து பூமாதேவி எடுத்து மேலே நிறுத்திவிட்டு உடனே ஹிரண்யாக்ஷன் சண்டை போட வருகிறான். வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து யார் இந்த விஷ்ணு இந்த பூமியை எடுத்து மேலே நிப்பாட்டி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், வராகதேவோட சண்டை போடுகிறான். வராகதேவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட வந்து எந்த விதமான கஷ்டமும் படாத ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து விடுகிறார். பகவான் தோன்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து உலகத்தை கீழே கடந்த உலகத்தை தூக்கி, ஏன் அப்படின்னா இந்த காரியத்தை வேறு யாராலையும் வந்து செய்ய முடியாது. அதனால் பகவான் என்ன பண்ணுறார், அவரே வந்து இந்த உலகத்தை தூக்கி மேலே வைத்தார். அதுக்கப்புறம் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்வதற்காக, இந்த இரண்டு காரணங்களுக்காக, முக்கியமாக இருந்த இரண்டு காரணங்களுக்காக வராகதேவமூர்த்தி அவதாரம் செய்தார். ஆச்சாரியர்கள் சொல்கின்றனர், ஸ்ரீமத் பாகவதத்தில் யார் ஒருவர் வந்து பகவான் நம்ம பண்ணக்கூடிய பக்தியினால் பகவான் என்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறாரோ, அப்போ வந்து நம்ம எதா எதை எது எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. எப்போ வந்து பகவான் நம்ம கூட பண்ணக்கூடிய பக்தியினால் திருப்தி அடைகிறாரோ, அப்போ நம்ம அந்த உலகத்தில் எதை வேணுமானாலும் வந்து சாதிக்க முடியும். வராகதே பகவானுக்கு ஜெயம். பகவான் இந்த பதத்தில் நாலாவது பதத்தில் கிருஷ்ணர் சொல்கின்றார், எப்படி ஒரு முதிர்ச்சி பெற்ற யோகி எவ்வாறு இருப்பான் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார். போன பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொன்னார், எப்படி வந்து ஒரு புதிதாக இருக்கக்கூடிய மாணவன் எவ்வாறு அவன் யோக முறையை செய்வான், செயல்களில் பக்தி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான், எவ்வாறு முதிர்ச்சி பெற்றவன் வந்து அவன் வந்து அவனுக்குள்ளேயே தியானம் செய்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் சொன்னார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து உயர்ந்த நிலையில் யோகி இருக்கிறானோ, அவன் முதல்ல என்ன பண்ணுவான், அந்த பௌதிக ஆசைகள் அவனுக்கு இருக்காது அப்படின்ட்டு முதல் கருத்தை சொல்கின்றார். ஏன் அவனுக்கு பௌதிக ஆசைகள் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவனுக்கு அதிகப்படியான சுவைகள் ஆன்மீகத்திலிருந்து கிடைக்கின்றன. என்றைக்குன்னா வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு அதிகமாக சுவை கிடைக்கும் பொழுது ஒரு தாழ்ந்த சுவையை நம்ம எடுத்துக்கொள்வோமா, எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். அதுபோல் இந்த யோகி, உயர்ந்த யோகி என்ன பண்ணுகிறான், அவனுக்கு இந்த பௌதிக செயல்களிலே நாட்டம் அவனுக்கு இருப்பதில்லை, பௌதிக ஆசைகள் அவனை தீண்டுவது இல்லை. ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து பகவானுடைய பக்தி செய்து கொண்டு அவன் பரிபூர்ணமான ஆனந்தத்தில் இருக்கின்றான். இப்போனா எங்கன்னா ஒருத்தன்ட்ட போயிட்டு பயங்கரமாக ஒரு ஆனந்தத்தில் இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு நம்ம எதனா கொடுத்தோம் அப்படின்னா அவன் ஏற்றுக்குவானா, ஏற்றுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா வந்து எப்போ ஒருத்தன் வந்து ஆனந்தம் இல்லையோ, அவன்கிட்ட போயிட்டு நம்ம எதனா சொன்னோம் அப்படின்னா அவன் வந்து ஏங்க இங்கே வாங்க படத்துக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னா அவன் வருவான், சாதாரண மனுஷன். அதே வந்து ஒரு யோகி, பரமஹம்ச யோகிலாம் இருக்கிறாரு, அவரை போய் வாப்பா நம்ம சாதாரணமாக வந்து சண்டை படமாக குத்து படமாக வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னா, அட போய் இதுக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, இதெல்லாம் குத்து படமா சண்டை படமா இதெல்லாம் நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யோகி என்ன பண்ணுவார், வரமாட்டார். ஏன் அப்படின்னா அதை விடையும் அதிகமான சுகம் அவர் அடைகின்றார். அவர் செய்யக்கூடிய பக்தியிலையும் அவர் செய்யக்கூடிய தியானத்திலையும் வந்து அதிகமான சுவையை அவர் அடைகின்றார். அதனால தான் இந்த பௌதிக ஆசைகள் அவருக்கு இருப்பதில்லை அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து முதல்ல சொல்கின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, அவருக்கு வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, பல நோக்கு செயல்களிலும் புல நுகர்ச்சிகளும் ஈடுபட மாட்டார்கள். பல நோக்கு செயல்கள் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம், சாதாரணமாக அலுவலகத்துக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சட்டை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், அப்படி பார்த்துக்கிறோம், நிறைய ஏகப்பட்ட பல நோக்கு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த யோகிகள் வந்து பல நோக்கு செயல்களை அவர்கள் செய்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து புல நுகர்ச்சியிலும் ஈடுபடுவதில்லை. புல நுகர்ச்சி அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியத்தின் மூலமாக சுகத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கின்றார். ஏன் அப்படின்னா எப்போ ஒரு மனிதன் வந்து தண்ணில் திருப்திட்டு இருக்கிறானோ, அவன் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்திரியத்தில் வரக்கூடிய சுகம், மனதில் வரக்கூடிய சுகம், அதுக்கப்புறம் ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய சுகம் அப்படின்னு இருக்கிறது. இதில் மூணுலுமே ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய சுகம் வந்து உயர்ந்த சுகம். அவன் ஏற்கனவே வந்து உயர்ந்த சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்போ தாழ்ந்த சுகமான இந்த புல நுகர்ச்சிக்கு அவன் வருவதில்லை. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கின்றார், அவன் புல நுகர்ச்சி செயல்களில் ஈடுபடுவதும் இல்லை, அவன் பல நோக்கு செயல்களும் ஈடுபடுவதும் இல்லை. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம், அவள் பல நோக்கு செயல்கள் சாதாரணமாக நம்மளை மாதிரி வந்து உழைக்கலை அப்படின்னா அவர்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் சாமி அப்படின்ட்டு வந்து சில பேர் கேட்கலாம். ஆனால் பகவானுடைய சங்கல் பார்த்தால யார் யாரெல்லாம் பக்தி பாதையில் பரிபூர்ணமாக இருக்கின்றார்களோ, இப்போ சன்னியாசிகளாம் பார்த்தா அவர்கள் எங்கே போய் எவ்வளோ உழைக்கின்றார்கள், அது சாதாரணமாக நம்ம உழைப்பதை போல் அவர்கள் உழைப்பதில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் பக்தியை வந்து பிரச்சாரம் செய்வதால் பகவான் அவர்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ வந்து செய்து கொடுக்கிறார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரி உபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், வந்து எவன் ஒருவன் வந்து என்னுடைய பக்தியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனோ அவனுக்கு வந்து தேவையை எல்லாத்தையும் கொடுக்கின்றேன், அவனிடம் இருக்கிறதையும் பாதுகாக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால தான் இந்த உயர்ந்த யோகி எப்படி இருப்பான் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு வந்து பௌதிக ஆசைகள் எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஆன்மீக ஆனந்தத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார். அதனால் வந்து பௌதிக ஆசைகள் அவரிடம் இருக்காது. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து புல நுகர்ச்சி பொருள்களில் ஈடுபடுவதில்லை. அதுக்கப்புறம் வந்து பல நோக்கு செயல்களிலும் அவர் ஈடுபடுவதில்லை அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.